அதாவது பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் கலந்து பேசுறது நல்லதுன்னு. அங்கே வந்துட்டோம், அதில் கலந்துக்கிட்டோங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒத்து போகிறோம்னு இல்லை, நம்ம நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறோம் எல்லாருக்கும்.
இப்படியான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே இலங்கையில் ஏற்பட்டிருக்கு தானே. சர்வகட்சி நாடாளுமன்ற குழுவை ஜனாதிபதி நியமித்த போதும் இந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் அதில் எந்த விதமான முடிவுகளும் இதுவரை கட்டப்படவில்லை தானே. மீண்டும் ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து பேசுவதன் மூலமாக என்னத்தை எட்டிவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க?
பொதுவாக எல்லா பிரச்சனையும் பேசணும்னு சொன்னாங்க. இப்போ குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்கிறாங்க. உதாரணமாக 13வது யாப்பில் இருந்து என்னென்னத்தை வெளியில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நாம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்குற போது சிறுபான்மை கட்சிகள் பல பேரும் பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட சிலரும் இந்த இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு அவங்களும் நம்மளோட கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளோட சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு. ஏன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா என்னன்னு சொல்கிறேன். வாரதும் வராது தான் அவங்கவுங்கள விருப்பத்தை பொறுத்தது.
13வது திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை குறைப்பதற்கு அரசாங்க தரப்பு நடவடிக்கை எடுத்தால் அப்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவாயிருக்கும்?
அது அந்த நேரத்தில் தான் சிந்திக்கணும். எங்க மக்கள் இலங்கையில் மத்திய பகுதியில் கிட்டத்தட்ட 15லிருந்து 18 லட்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள். யாராவது எங்களை பற்றி ஏனையவர்கள் என்ற போவது கருத்து தெரிவிச்சோ இல்லை எங்களுக்காக உதவியோ இல்லை எங்கள் உரிமைக்காக போராடியோன்னா கிடையாது. அது அவங்கள நான் குறை சொல்லலை. அதுதான் அந்தைய அரசும் இந்திய அரசும் பெரும்பான்மையான அரசினுடைய கொள்கையாகவே இருக்கிறது. நாங்கள் தனிச்சு நின்று போராடி தான் எங்கள் மக்களுடைய இழந்து போன உரிமைகளெல்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அப்படி இருக்கிற போது எங்கள் மக்களுடைய நிலையை நாங்கள் கவனிக்கணும். உதாரணமாக தேயிலை ரப்பர் தோட்டத்தில் தான் நாங்கள் முழுமையாக 90% மக்கள் இங்கே வேலை செய்யணும். இன்றைக்கி அப்படி வேலை செய்கிற போது நீங்கள் மற்ற நாடுகளை கவனிச்சிங்கன்னா இந்தியா, வியட்நாம், சைனா, பங்களாதேஷ், கென்யா, உகாண்டா போன்ற நாடுகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த நாட்டு மக்களே அந்த சுதேசிகளே அந்த தோட்டங்களில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொந்த காணி எல்லாட்டி கிராமங்கள் இருக்குது. எங்களுக்கு என்ன கிராமங்கள் இருக்குது இலங்கையில்? இதுகால வரை இருந்ததில்லை.
இப்போ இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்குள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்குள் போயிருக்கிறீர்கள்?
நாங்கள் இன்னும் போகலை. அவங்க நியமிச்சிருக்காங்க. 19வது கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் எங்களுக்கு தெரியும். அப்படி போய் பார்க்குற போது எங்களுடைய நலன்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரம் சிறுபான்மை மக்களுக்கு வர்ற பிரச்சனைகளில் அவங்களோட ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எங்களுக்கு.
இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு எதை பற்றி பேசப்போகிறது, அதனுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, இது போன்ற எந்த தகவல்களுமே தெரியாது. நீங்கள் விரும்பி சேராமல் உங்களை நியமித்திருக்கிறார்கள். அப்படி இருந்து எப்படி மற்ற கட்சிகளை இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்குள் வர வேண்டும் என்று நீங்கள் அழைப்பு விடுக்கிறீர்கள்?
ஒரு ஒரு இக்குழு நியமிக்கப்பட்டிருக்கு சிறுபான்மை மக்கள் என்ன இலங்கையில் ஏனைய பிரச்சனைகளை, சிறுபான்மைக்கு மாத்திரமில்லை ஏனைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னு. அப்படி இருக்க போது குறை உள்ளவர்கள் அங்கே வந்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு காண வழி ஏற்படுமாங்கிறது நான் சொல்லவில்லை. தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அது ஒரு இஷ்யூவே இல்லை. விரும்பினவங்க வரலாம், விரும்பாதவங்க இருக்கலாம். நாங்கள் போய் யாரையும் வற்புறுத்தலை. ஒரு அபிப்பிராயம் கூறணும்.
மாகாண சபைகளின் அதிகாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய இன்னொரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அரசாங்க தரப்பில் இருப்பவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அப்படியான ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் நீங்கள் அதற்கு எப்படி வாக்களிப்பீர்கள்?
மாகாணங்கள் ரெண்டு இணையா பெரும்பான்மை இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு முன்னே அப்படி இல்லை. முழு 9 மாகாணம் கூடி கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மாகாணங்கள் சேர்றதுனால உள்ள நன்மை தீமைகளை எங்கள் மக்களை நாங்கள் நான் சொன்ன மாதிரி 200 வருஷத்துக்கு பிறகு எங்களையும் நாங்கள் எங்களை பற்றியும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் அழிகிற காலம் வந்துட்டுது. ஏன்னா எங்கள் மக்களும் அந்த தேயிலை தோட்டத்தை வேலை செய்கிறத விரும்பலை. இப்போ அவங்களும் கல்வி கற்றவர்களாக வெளியில் போய் வேலை தேடுறாங்க. எங்களுடைய முதல் வேலை இன்றைக்கி 10 ஆண்டுகளுக்கு கூட எங்களுக்கு இன்றைக்கி லயங்கள் சொல்கிற அந்த இருப்புகளை குடியமர்த்துறதுக்கு குடிய எங்களுக்கு சொந்தமாக்கி அல்லாட்டி நாங்கள் அந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்து அந்த கிராமத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும். அதான் எங்களுக்கு இன்றைக்கி முன்ன தெரிகிற பாரிய பிரச்சனை. ஆகையினால எங்களுக்கு எங்களுக்கு இந்த காலத்துக்கு என்ன செய்யணும்? மலையக மக்களுக்கு அந்த உரிமைகளில் கை வைக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் கடமை. அதை நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு திட்டமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த மாகாணங்களின் அதிகாரங்களை பறிக்கின்ற ஒரு வேலை நடப்பதாக கூறப்படுகின்ற பொழுது இந்த சிறுபான்மை கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்கின்ற கோரிக்கை மற்ற அரசியல் கட்சிகள், சக மலையக அரசியல் கட்சிகளிடமிருந்து வந்திருக்கின்றது. அப்படியான ஒரு கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக அவங்களை பின்பற்றி நாங்கள் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா 92லேருந்து கூட்டு ஒப்பந்தம் பண்ணுற போது அண்டையிலிருந்து எதிர்த்து வந்தவங்க ஒரு நாளாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்தது சரின்னு கூறினதே கிடையாது. இப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் பின்னுக்கு போக முடியாது. அவங்க சொன்ன அபிப்பிராயத்தை ஏற்றுக்கவும் முடியாது. ஆகினால இப்போ நாங்கள் சுயமாக சிந்திக்க வேண்டியிருக்கு. எங்கள் மக்களுடைய எதிர்கால இருப்புகளை தக்க வைக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. நம்ம அதை சொன்னது போல பெருந்தோட்டங்கள் அழிக்கப்படுற போது எங்க மக்கள் எங்களுடைய நிலை என்ன ஆகலாம்? வெளியில இருந்து
சொல்றவங்க
ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வாங்குங்கன்னு சொல்றவங்க வாய் வலிக்க சொல்லலாம், ஆனா இது நடப்புற சாத்தியமாப்படணும் பார்க்கணும்.
வடக்கு கிழக்கு மக்களை பெரும்பாலும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அந்த கட்சி இந்த தெரிவுக்குழுவில் இடம்பெற போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையில் அப்படியான ஒரு சிறுபான்மை கட்சிக்கு உங்களிடமிருந்து வந்திருக்கின்ற பதில் என்ன?
நான் அவங்களுக்கு புத்தி சொல்கிற நிலையில் நாங்கள் இல்லை. நான் எங்களுக்கே பாரிய பிரச்சனை உருவாக போகுது 10 ஆண்டுகள் நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் அவங்க 30 ஆண்டுகள் கஷ்டப்பட்டவங்க, 30 ஆண்டுகள் அரசியலில் ரொம்ப சிரமப்பட்டவங்க, இன்றைக்கி அந்த குடும்பங்கள்லாம் சிதறி கிடக்குது. ஆகையினால அவங்க எடுக்கிற முடிவு அவங்கள பொறுத்தது. அதுக்கு நாங்கள் அவங்கள குறையும் சொல்லலை, அவங்களோட சேர்ந்து போகிறது எங்களுக்கு சிரமமாக இருக்கும் இந்த விஷயங்களில். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வர்ற போது நாங்களும் அரசாங்கம் எங்கெங்கே இருக்கிறோமோ, பார்லிமெண்ட்டில் இருக்கிறோம், மாகாண சபையில் இருக்கிறோம், இல்லை இந்த கமிட்டியில் இருக்கோம், நாங்களும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு.
வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு உள்ளிட்ட சிறுபான்மை மக்கள் செறிவாக வாழ்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓரணியின் கீழ் திரள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் பல தரப்பாலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் உங்களுடைய பதில் என்னவாயிருக்கும்?
அவங்களுடைய கோரிக்கை வெறுமனே வந்து சேருங்கன்னு சொல்லாம திட்டவட்டமா எதைத்தான் கூடுறாங்க தெரியணும். அதே நேரம் அதுல இந்திய வம்சாவளி மக்கள் எங்கே உள்வாங்கப்படுறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை எப்படி பேசப்படுங்கிறதையும் தெரியணும். ஏன்னா இதுகால வரை கூடுனவங்க கேட்டவங்க எங்க மக்களுடைய பிரச்சனை எதுவும் பேசினதா சரித்திரம் கிடையாது. இங்க எதிர்காலங்கள் எங்க நடவடிக்கைகள்லாம் எங்க மக்களை நோக்கியதான் இருக்கணும்.
மாகாண சபைகள் இரண்டை ஒன்றிணைப்பதை தடுப்பதற்கும் அதற்கு ஏற்ற விதத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் விதத்தில் ஒரு சட்ட பிரேரணை ஒன்று மாகாண சபைகளில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அப்படியான ஒரு பிரேரணை சபர்கபூ மாகாண சபையிலும் மத்திய மாகாண சபையிலும் நிறைவேற்றப்பட்ட போது அந்த வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்ளாமல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதனை தவிர்த்து கொண்டிருந்தது. இதற்கு என்ன காரணம்?
தவிர்த்தம்னு கூறுறதுக்கு இல்லை, ஏன்னா சபரம மாகாணத்தில் 2 அங்கத்தவர் இருக்காங்க. அவங்கள அன்னைக்கு காலை நேரத்தில் தான் அவங்கள அழைச்சிருந்தாங்க, உடனே வந்து சேருங்க கூட்டம் இருக்குன்னு. அவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க என்ன என்ன விஷயம் பேச போகிறாங்கன்னு, அதை போய் அவங்க கேட்டாங்களாம். அந்த பெரும்பான்மை கட்சியில் ஆளுங்கட்சியோட கேட்டபோது அது நாங்கள் கடைசி நேரத்தில் சொல்லுவோம். நாங்கள் அவங்க அந்த மக்கள் அவங்க இங்கே கொழும்பை நோக்கி வந்துட்டாங்க எங்களை பார்க்க. கண்டியில் 10 மணிக்கு வாக்கெடுப்பு, நாங்கள் அங்கே சபை முதல்வர் சபை முறையாக நடத்த முடியாத குழப்பங்கள் ஏற்பட்டதுனால வாக்கெடுப்பு விட்ட போது எங்கள் மக்கள் அங்கே இல்லை.
வாக்கெடுப்பில் பங்கு கொண்டிருந்தால் அதற்கு ஆதரித்திருப்பீர்களா எதிர்த்திருப்பீர்களா?
அது இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் எங்கள் அந்த சபையில் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கோம். அந்த எங்கே நாங்கள் பேசுறது அரசாங்கம் ஏற்றிருக்கான்னு நாங்கள் பார்த்து அரசாங்க கட்சியை ஏற்றிருந்தால் வாக்களிச்சிருப்போம், நிராகரிச்சிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம்.